ராதே கிருஷ்ணா. ரங்கன் அப்படின்னாலே லீலை தான். அதனால தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, டக்குன்னு ஏதோ கைப்பட்டு ரெக்கார்டிங் அது வரைக்கும் அப்படியே சேவ் ஆகிடுது. திருப்பி ரெண்டாவது வாட்டி சொல்கிறேன் அந்த விஷயத்த சொல்லலாம். ஆனால் ரங்க லீலை இதுதான். ரங்கன்னா ஸ்பெஷல் இல்லையா, இத்தனை பெண்பிள்ள ரகசியமும் ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லிட்டு வந்தேன். இந்த ஒரு வாக்கியத்துக்கு மட்டும் ரெண்டு விதமாக ரெக்கார்டிங் பண்ணணும்னு ரங்கனுடைய சங்கல்பம். ஸ்ரீரங்கம், பூவுக்கும் குறவில்லை, சோலைக்கும் குறவில்லை, அழகுக்கும் குறவில்லை, எதுக்குமே குறவில்லை. ரங்கனுடைய அழகுக்கும் குறவில்லை, ரங்கநாயகினுடைய பதிவிரதா தன்மைக்கும் குறவில்லை, எல்லா விதத்திலையும் ஏற்றமுடைய ஒரு ரங்கம் ஸ்ரீரங்கம். அப்போ அந்த ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு வந்துட்டார் விப்ர நாராயணன். ஜோரா கைங்கரியம் பண்ணின்னு இருக்கார், ஊரே அசந்து போகிறது, வேற ஒன்றும் தெரியாது, யார்கிட்டையும் ஒன்றும் பேச மாட்டார். சில பேர் ஜடம்னு நினச்சுட்டா, சில பேர் ஆண்மை இல்லாதன்னு நினச்சுட்டா, சில பேர் அலின்னு நினச்சா, சில பேர் வேஷக்காரன் நினச்சா, சில பேர் ஆச்சரியமான பக்தர் நினச்சா, அவாவா பங்குக்கு என்னென்னமோ நினச்சா. ஆனால் இவர் மட்டும் தன்னை ரங்கதாசன் அப்படின்ற தியானத்திலேயே வாழ்ந்துண்டு வந்தார். அவ்வளவு சிரேஷ்டமாக வாழ்ந்துண்டு வந்தார் விப்ர நாராயணன். எல்லாரும் பார்த்தா ஜோராக வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் அவருடைய நந்தவனத்தில் தேவதேவின்னு ஒரு தாசி, நாட்டியம் ஆடுறவள், அவளும் அவள் தோழியுமா. உறையூர் அந்த காலத்தில் ராஜாவுடைய தலைநகரமாக இருந்தது. உறையூர் போயிட்டு ராஜாவெல்லாம் பார்த்துட்டு நாட்டியம் ஆடிட்டு திரும்பி தன் ஊருக்கு போகிறா. போகிற வழியில் இளைப்பாறுதலுக்காக இவருடைய நந்தவனத்தில் ஒதுங்கின. அப்பா எப்பேற்பட்ட நந்தவனம், இந்த புஷ்பங்களும் இந்த சோலையும் எவ்வளவு ரம்யமாக இருக்கு அப்படின்னு இவா பேசிட்டுருக்கும் பொழுது இந்த விப்ர நாராயணன் இவர்களை கடந்து போகிறார். அவ்வளவு தேஜஸ்வி, நல்ல யவ்வனம், அழகாக இருக்கார் விப்ர நாராயணர். அப்போ தேவதேவிக்கு அதிசயம், ஏன்னா அவளை பார்க்காம ஒரு ஆண் பிள்ளை தாண்டி போக முடியாது. அவளுடைய ரூப யவ்வனம் அப்படி, அழகு அவ்வளவு ஜோராக இருக்கு, அதிரூப சுந்தரியாக இருக்கா. முதல் தடவையாக ஒரு ஆண் பிள்ளை இவளை கண்டுக்காமல் போயிட்டோன்னே அவளுக்கு கொஞ்சம் அது ஒத்துக்கொள்ள முடியலை. ஏய், யாருடையது, என்னை பார்த்துட்டு பார்க்காம போகிறார். அப்போ அவள் தோழி சிரிச்சா, அம்மா அவர் யாரையுமே பார்க்க மாட்டார், ரங்கனை தவிர வேற யாரையும் பார்க்காத கண்கள் அது, தெரிஞ்சுதோ அப்படின்னு அவ சிரிச்சா. அப்படிதான் இருக்குமாடி, அவர் அவ சொன்னான், ரங்கனுடைய அழகில் மயங்கினவர்டி உன் அழகிலெல்லாம் ஒன்றும் மயங்க மாட்டார். இவ சிரிச்சா, அடிப்போடி என் அழகில் லோகத்தை ஆளக்கூடிய ராஜனே மயங்குறான். இவ சொன்னான், வா விப்ர நாராயணர்கிட்ட நடக்காதம்மா, அப்படி மட்டும் நீ அவரை வசியம் பண்ணி காட்டிடு பார்க்கலாம், நான் உனக்கு அடிமைனுட்டேன். இதுதான் இதுதான் விதின்றது. இவா ரெண்டு பேர் தானே பேசிட்டு இருக்கா, அவர் பாட்டுக்கு போயா சொன்னோம். இவ சொல்றா, ஆச்சரியமாக நீ மட்டும் அவரை வசியம் படுத்திட்டா நான் உனக்கு அடிமைனுட்டா. இவள் உடனே சொல்றா, வசியப்படுத்தலைன்னா நான் உனக்கு அடிமைனுட்டா. அவ்வளவுதான், இவா ரெண்டு பேர் பந்தயத்துல அவர் தலை உருள்றது. சமயத்துல ஸ்திரீகள்லாம் பேசினாலும் பயம்தான், ஏன்னா யார் தலை உருளும்னு தெரியாது. அந்த மாதிரிதான் ஆச்சரியமா கத்ரு வினதை, இவா ரெண்டு பேர் ஒரு பந்தயம் வச்சுண்டு கடைசியில உச்சேசவசுடைய குதிரவாள் கருப்புன்னு சொல்ல, இதுக்கு ஒரு பந்தயம் வச்சு நீ எனக்கு அடிமை நான் உனக்கு அடிமை, பயங்கர பந்தயம் வச்சாலும் ஒரு நியாயம் வேண்டாமா. நிறைய இடங்கள்ல இப்படி பிரச்சனை நடக்கிறத ரொம்ப சாதாரணமாக பார்க்கலாம். அது கலிகாலம் இல்லை, அது அது ஆதி காலத்துலேருந்து அப்படித்தான் இருக்கு. அந்த மாதிரி இவ ரெண்டு பேரும் பந்தயம் வச்சுட்டா உடனே தேவதேவின் அவரை வசியம் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு அழகாக எல்லா அவருடைய ஆபரணங்கள் எல்லாம் களைஞ்சுட்டு ஒரு ஏழை பெண் மாதிரி அவள் முன்னாடி வந்து நிற்கிறாள். அவள் தோழி கிளம்பி போயிட்டாள். வந்து நிற்கிறா, அவர் கேட்குறாரு, யாரம்மாணி என்ன விஷயம், அடியாள் ஒரு தேவதாசி குலம், இந்த வாழ்க்கையில் ஒன்றும் சுகம் இல்லை, உசுரை விட்டுடலாமான்னு பார்த்தேன், அப்போ தான் தோணித்து பகவத் கைங்கரியம் பண்ணி வாழ்க்கையை வாழலாமேன்னு தோணித்து, ரங்க கைங்கரியம் பண்ணலான்னு ஒரு ஆசை வந்தது, எப்படி பண்ணணும்னு நினச்சேன், அப்போ உங்களுடைய தோட்டத்தை பார்த்து உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், உங்களுக்கு நான் ஒத்தாசையாக இருந்து கைங்கரியம் பண்ணுறேனே அப்படின்னு விட்டார். உடனே அவர் சிரிச்சார், எனக்கு யாரும் ஒத்தாசையெல்லாம் வேண்டாமா, நீ பாட்டுக்கு வேற எங்கேயாவது போய் கைங்கரியம் பண்ணுன்னார். இவர் சொன்னா, இல்லை இல்லை ரங்கனுடைய உத்தரவுன்னுட்டா போய் சொல்லிட்டாள். உடனே அவ்வளோதான் நம்பிட்டார், அவர் பெருசாக அதுக்கு மேலே யோசிக்கலை. விப்ர நாராயணன் ரொம்ப யோசிக்கலை, சரிம்மா இருந்துட்டு போ, அழகா பூவெல்லாம் பறிச்சு கட்டு, ஸ்திரீகள் பூ கட்டினா அழகாகத்தான் இருக்கும் அப்படின்னா. அவளும் டெய்லி புஷ்பங்கள்லாம் பிரிச்சிருந்தா, அவள் பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் அவளுக்கு தங்க இடம் கொடுத்துட்டா, அவர் பாட்டுக்கு இருந்த. ஒரு சிதியில் நல்ல ஜோனு மழை பெய்யறது, இவ்வளோ மழையில் நினைஞ்சு நின்றுட்டா. இப்போ நான் பார்த்தா எதுக்குமா மழையில் நிற்கிறாய், உள்ளவா அப்படின்னு விட்டா. மனிதாபிமான அடிப்படையில் உடம்பெல்லாம் அவருக்கு தொப்பமாக நினைஞ்சிருக்கு. உடனே தன்னுடைய வஸ்திரத்தை கொடுத்தார் கட்டிக்கிறதுக்கு, தன்னுடைய வேற வஸ்திரத்தை கொடுத்தார். கட்டின்றா அழகாக அவர் கட்டில படுத்துன்றார். நான் உங்களுக்கு சரண சேவை பண்ணுறேன், கால் பிடிச்சு விடுறேன் அப்படின்னாள். அவளும் ஏதோ யோசனை சரின்னு விட்டாள். அவளைதான் அவரை வசியப்படுத்திட்டாள் இந்த தேவதேவி. ஆச்சு, ரங்கனையே மறக்கும்படியான நிலைமை வந்துடுத்து. எந்த புஷ்பங்களை கொண்டு ரங்கனுக்கு மாலை கட்டினாரோ அந்த புஷ்பங்கள் எல்லாம் தேவதேவி அலங்காரம் பண்ணுறதுக்கு உபயோகமாயிடுது. முதல் நாள் அழகாக ரங்கனுக்கு மாலை கட்டினார், அப்புறம் ரங்கனுடைய மாலை சைஸ் கம்மியாகிடுது. அதுக்கப்புறம் டைம் மாறி போச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பூ அப்படி கொண்டு வந்து கொடுப்பார், கட்டுறதுக்கு டைம் இல்லைன்னு மொட்டமாக கொண்டு வந்து கொடுப்பார். ஊரெல்லாம் ஒவ்வொரு விதமாக பேசினா, இவருக்கு எதை பற்றியும் கவலையும் இல்லை, வருத்தமும் படலை. தேவதேவியினுடைய அழகில் வசியப்பட்டு போயிட்டார். ஒரு நாள் தேவதேவி கிளம்பி போயிட்டார், அவ்வளோதான் பதறிட்டார், பதறு பதறும் பதறிட்டார். நேராக தேவதேவியின் வீட்டுக்கே போயிட்டார். தேவதேவி வாசலில் அவரை கடத்திட்டார், வீட்டுக்குள்ளே விடலை. அழறார், கெஞ்சறார், கதறார், துடிக்கிறார். தேவதேவி சொன்னா, போங்க போங்க, எனக்கெல்லாம் ராஜ்ய சன்மானம்லாம் கிடைக்கும், உங்களெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோழியை கூப்பிட்டு, தோபார் வசியம் பண்ணி என் வீட்டு வாசலில் படியாக கிடக்க வச்சுருக்கேன் பார் அப்படின்ட்டார். அவளும் ரொம்ப வருத்தப்பட்டா, அடி எப்பேற்பட்டவர், இப்படி பண்ணி தொலைச்சுட்டு ஏடி அப்படின்னு. அவள் தான், நீ தானே சொன்னேன் பந்தயம் கட்டினியே, என் அழகில் வசப்பட முடியாதவர்கள் யாரும் இல்லை, நிரூபணம் பண்ணிட்டேன்னா எனக்கு நீ அடிமைன்னுட்டா. அவள் சொன்னா, நான் அடிமையாக இருக்கேன்டி, அவரை விட்டுடுறி. அவள் சிரிச்சா, நான் அவரை விட்டாச்சு, அவர் தான் என்ன விடலை அப்படின்னு பரிகாசமாக சிரித்து பேசிட்டுருக்கா. வாசல் என் தேவதேவி தேவதேவி தேவதேவின்னு எழுதுன்ட்ருக்கா. பொழுதெல்லாம் போச்சு, ராத்திரி ஆயிடுத்து. எப்பொழுதுமே ஸ்ரீரங்கத்தில் ஒவ்வொரு நாளும் ரங்கநாயகனும் ரங்கநாயகியும் வீதி உலா வருவார்கள். வீதி உலா வரும்பொழுது ரங்கநாதன் இப்படி முன்னாடி போகிறார், தாயார் பின்னாடி நடந்து வரா. அப்போ ரங்கநாதன் இப்படி பார்த்தார், சிரித்தார், தாண்டி போயிட்டார். தாயார் இவரை பார்த்தா நின்றுட்டார். சுவாமி என்னாச்சு, இவர் ஏன் இங்கே இருக்கார், யார் இது? உடனே அழகா பெருமாள் சொன்னார், தெரியலையா, இந்த நம்ம விப்ர நாராயணன் அப்படின்னார். அவர் ஏன் சுவாமி இங்கே இருக்கார், அது இப்போ தேவதேவி அழகில் மயங்கி போயிட்டான், இங்கே இருக்கான், வா வா நம்ம போகலாம். தாயார் கேட்டா, என்ன சுவாமி, விப்ர நான் விட்டுட்டு போகலாமா, இப்பேற்பட்ட மாலை கைங்கரியம் பண்ணுறான், அவன் நிலமை இப்படி ஆயிடுத்து. பகவான் சொன்னான், அது அவன் தப்பு, அவனை யார் மயங்க சொன்னான். தாயார் சிரிச்சா, தெய்வி ஏஷாம் குணமயி மமமாயா துரத்தியான் கீதையில் நீங்கள் தானே சுவாமி சாதிச்சள், என்னுடைய மாயை தாண்டுவதற்கரியதுன்னு. அந்த மாயா சிருஷ்டி தானே இந்த லோகமே, அவன் மயங்கி போயிருக்கானே, அவனை மீட்க வேண்டாமா, போடி. அவன் ரங்கா ரங்கான்றபோது என் பொறுப்பு, இப்போ தேவதேவின்னா அவள் பொறுப்பு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா. தாயா சிரிச்சா, இப்போதானே நம்ம விப்ர நாராயணன் சொன்னள், குழந்தைகள் தவறு பண்ணி அவா நம்மளையே தள்ளி விட்டாலும் நம்ம அவளை தள்ளி விட முடியுமா, இது லோகத்தில் எந்த விதத்தில் நியாயம் சுவாமி, உங்களையே நம்பிட்டு இருந்த பக்தன் ரங்கா ரங்கா ரங்கான்னு ஜபிச்சு எத்தனை அழகாக மாலை கட்டி போட்டிருக்கான் சுவாமி, இந்த மாலையெல்லாம் மறந்து போயிடுத்தா பகவான் சுவாமி, மறக்கவே இல்லடி, அவன் போட்ட மாலை இப்போ கிடைக்கலன்னு ஏக்கமாக இருக்கு. இப்போ தாயார் சொன்னான், மாலை கிடைக்கலன்னு ஏக்கமாக இருக்கோன்னும், அப்போ அவனை திருப்தி பணிகொண்டா எவ்வளோ அழகாக மாலை கட்டி போடுவா. சுவாமி சொன்னார், இல்லை இல்லை அவன் பட்டா தான் புத்தி வரும். தாயார் சொன்னார், இல்லை சுவாமி, ஜென்மா வீணாக போயின்ட்டுருக்கு, திருப்தி பணிகொள்ளணும் அப்படின்னு விட்டார். பெருமாள் ரொம்ப வாக்குவாதம் பண்ணார். தாயார் சொன்னார், நீங்கள் இந்த விப்ரநாராயண திருப்தி பணிகொண்டேள்னா வாங்கோ, இல்லாட்டி நான் பாட்டுக்கு என் சன்னதியில் இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு எங்கே வேணால் சுற்றி என்ன வேணால் பண்ணுங்கோ, எதுக்குமே நான் வரதா இல்லைன்னு விட்டா. தாயார் முகத்தை திருப்பின்னுட்டாளா. இதுதான் தாயாருடைய கிருபை, நிர்கேத்துக்க கிருபை. பெருமாளை காட்டிலும் தாயாருக்கு காருண்யம் ஜாஸ்தின்னு சொல்லுவார். உடனே பகவான் பார்த்தான், சிரிச்சார் ரங்கநாதன். ரங்கநாதனுக்கு என்ன கருணைக்கா குறவு, பகவான் சிரித்தான், நீ இந்த பிடிவாதம் பிடிக்கணும் தான் நானும் காத்துட்டுருந்தேன், உனக்கு இந்த பிடிவாதம் வந்து கொடுத்து நீ ஒரு ஜீவனை நல்வழிப்படுத்தணும் தீர்மானம் பண்ணிட்டனா மாற்றக்கூடிய சக்தி எனக்கும் கிடையாது. பெரும்பாலும் தாயார் எவ்வளோ போட்டி போடுறா பாருங்க, நம்மளை கரையே தரத்துக்கு வா, ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி இருக்குது பாருங்க, இந்த போட்டி தான் நம்மளை காப்பாத்தின்னு இருக்கு. குழந்தைக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும், அப்பா அம்மாவுக்கு ஒரு போட்டி இருக்கும் இல்லையா, இதுக்கு இதை கொடுக்க அதை கொடுக்கணும், ஆகாரம் சத்தா கொடுக்கணும்னு அம்மா கொண்டு இருக்கும், அப்பாக்களுக்கெல்லாம் அது கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு ஒரு போட்டி இருக்குது. இது நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்குது. இது ரெண்டு பேருக்கு ஒரு போட்டி உண்டு. பாவம் குழந்தை கேட்குது, வாங்கி கொடுத்தா என்ன, அது சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாதுன்னு அது எப்பயோ தானே கேட்கறது, எப்பயோ கேட்கறது, மூணு நாள் மட்டும் தான் கேட்டுதுன்னு. இது லோகத்தில் ஸ்வபாவம். அந்த மாதிரி ஜெகஜனனியான தாயாரும் ஜெகத் பிரபுவான பகவானும் போட்டி போடுறாளாம். பகவான் சிரித்தான், சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். தாயாரும் பெருமாளுமா கிளம்பி போயிட்டார்கள். கொஞ்ச நேரத்தில் தேவதேவி வீட்டு கதவை யாரோ தட்டினார்கள். தட்டினா திறந்தா ஒரு ஆள் வந்து நிற்கிறான். அழகாக அவன் சொன்னான், யாரப்பா நீ அப்படின்னா, ஒரு பொன் வட்டியில் எடுத்து அப்படி கையில் கொடுத்தார். ஏ யாரது அப்படின்னார். நான் விப்ரநாராயணதாசன், என் பேர் ரங்கன்னு பேர். ஏ நான் உன்னை பார்த்ததே இல்லையேப்பா, நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் வரதே விட்டுட்டேங்க. அதுக்கு முன்னாடி நான் அவரோட இருந்து கைங்கரியெல்லாம் பண்ணியிருக்கேன். என்னமோ அவர் வெளில தள்ளி வச்சிருக்காரு, எப்பேற்பட்டவர் தெரியுமா, உங்களுக்காக வாசலில் படியாக கிடக்கிறார். இந்தாங்கோ உங்களுக்கு வேண்டியது பொண்ணும் பொருளும் தானே, இந்த பொன் வட்டியில் வச்சுண்டு எங்கள் விப்ரநாரனை உள்ள அழிச்சுட்டு போய் அவர் சந்தோஷத்தை கொடுங்கோ. ரங்கன் தூது போகிறான். ரங்கனுக்கு அவசியமா அப்படின்னா, தன் பக்தனுடைய சகலவிதமான ஆசையும் பூர்த்தி பண்ணி அவனை பக்குவப்படுத்தி அவனுக்கு வைராக்கியத்தை கொடுத்து இந்திரியங்களை ஜெயிக்க வச்சு மனசை ஜெயிக்க வச்சு வாழ்க்கையை ஜெயிக்க வச்சு தன் திருவடியில் சேர்த்துக்கிறத மகா கெட்டிக்காரன் பகவான் ரங்கன். அதனால தைரியமாக பக்தி பண்ணிட்டோம்னா நாமே வழி தவறி போனாலும் பகவான் நம்மளை கை நழுவ விடமாட்டான். சரியா? அதனால்தான் பகவானுக்கு அச்சுதன் அப்படின்னு ஒரு திருநாமம். சரியா? அவ்வளவு அழகா ரங்கனே தூது போறான். சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக சிவபெருமான் போனார் அப்படின்னு காண கிடைக்கிறதோனும் அதுபோல ஜோராக போயாச்சு. அவ்வளோ சந்தோஷமாக வர சொல்லும் அப்படின்னார். இவர் போய் எழுப்புறார், இப்படி பார்க்குறார், உங்களை தேவதேவி வர சொன்னா. அப்படியா, சந்தோஷம், நீ யாரப்பா? சிரித்தார். நானா, என் பேர் ரங்கன், ரங்கா நன்னாரு அப்படின்னு குடுகுடுன்னு ஓடினார். ரங்கன் சிரித்தார், பரவாயில்ல நன்னாருன்னு ஒரு வார்த்தை வந்துடுது என் பக்தன் கிட்டேருந்து எனக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டார். ஆனந்தமா இருந்தார் தேவதேவியின் இடத்துல. தாயார் கேட்டா, எங்க வந்தேள் அப்படின்னார். திரும்பி என் பக்தன் நம்மிடத்திலே வரத்துக்கான காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா. தாயார் சந்தோஷப்பட்டார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அவளுக்கு என்ன காரியம்னு தெரியாது. பகவான் ஒரு பக்தன் தன்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டான்னா, தன்னையே நம்பி வந்துட்டான்னா, அவனுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். நமக்கு தோணும், அதுக்கு பகவான் காட்சி கொடுத்து அவரை திருப்தி பணி கொண்டு அப்படிலாம் பண்ணலாமே அப்படின்னு. உங்கள் புத்தியை வச்சு நீங்கள் யோசிக்கிறதுக்கு பகவான் நம்ம வீட்டு வேலைக்காரன் கிடையாது. சரியா? நம்மளை மாதிரி பல ஆயிரம் கோடி ஜீவர்களை பல ஆயிரம் கோடி வருஷமாக பார்த்துட்டுருக்கான். பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய அந்த புத்தியை வச்சுட்டு மனுஷத்தனமாக யோசித்து தெய்வம் அந்த மாதிரி நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அங்கே தான் கஷ்டமே. ராம விஷயமே இருந்தாலும் ராமன் சீதா மாதாவை திரும்ப ஆற்றுக்கு அழிச்சுட்டு போயிருக்கலாம், அவள்லாம் பண்ணியிருக்கப்படாது. மனுஷாளுடைய கதை வேற, மகாத்மாக்கள் தெய்வத்தினுடைய கதை வேற. புரிஞ்சுதா? அவள்லாம் லோக க்ஷேமார்த்தம், நம்மெல்லாம் நம்ம க்ஷேமார்த்தமே ஒழுங்காக வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் அவளுடைய அந்த விஷயங்கள், அப்பா இப்படியெல்லாம் பண்ணியிருக்காளேன்னு நினச்சி மலைச்சி போகணுமே ஒழி அதை குதர்க்கமாக எடுத்துக்கப்படாது. சரியா? பெருமாளுக்கு தெரியும் எப்படி பண்ணால் அந்த பக்தனுடைய பெருமை லோகத்தில் பர்மனண்ட்டாக இருக்கும், அவனை காரணம் கொண்டு எத்தனை பேர் நல்வழிப்படுத்தலாம் சுவாமி, அப்படித்தான் பார்ப்பான். அடுத்த நாள் பொழுது விடிஞ்சது. ரங்கநாதன் கோவில் சன்னதியை திறக்கிறார்கள். திறந்தா சுவாமியுடைய பொன்வட்டில் ஒன்று காணலை. உடனே ராஜாவுக்கு விஷயம் போச்சு. ராஜா எல்லாருமே தேட சொன்னா, அழகாக எல்லாரும் வந்தார்கள். அர்ச்சகர்கள்லாம் பார்த்து மிரட்டினான், யார் எடுத்துன்னு உண்மையை சொல்லுங்க, எல்லாம் சொல்லிட்டு இருந்தார்கள். அதுக்குள்ள அங்கே வேலை செய்கிற எல்லாரையும் மிரட்டின் இருக்கும்போது ஒரு வேலைக்காரனை மிரட்டின்னு இருந்தா காவலாளியை. அப்போ அவனுடைய காதலி வந்து சொன்னான், இல்லை இல்லை இவரை ஒன்றும் மிரட்டாதீங்கோ, பொன்வட்டில் இவரையா மிரட்ட, கொண்டு போனது யாரோ, மிரட்டுறது இவரையோ அப்படின்னா. யார் கொண்டு போனான்னு? அது கொண்டு போனது யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். தேவதேவி அந்த தேவதாசி வீட்டில் தான் கட்டில் கீழே அது இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. நேராக அவள் வீட்டுக்கு போனால் கட்டில் கீழே வட்டில் இருக்கு. உடனே அவள் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவள் சொன்னான், எனக்கு ஒன்றுமே தெரியாது, இவர் தான் கொடுத்தாருன்னு விப்ரநாராயணனை காட்டினார். விப்ரநாராயண காரணம் விப்ரநாராயணன் அரெஸ்ட் பண்ணிட்டான். நீங்களா அப்படின்னு எல்லாரும் அசந்து போனான். அவர் சொன்ன, நான் ஒன்றும் கொடுக்கலையே என்னார். அவர் சொன்னான், இல்லை இல்லை இவர் பொய் சொல்கிறார், நேற்று ராத்திரி இவருடைய வேலைக்காரன் ஒருத்தன் வந்தான், ரங்கன்னு பெயர், அவன்தான் இதை கொடுத்தான், அவர் கொடுத்தாருன்னு சொல்லினான். யாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியலை. அரஸ்ட் பண்ணி விப்ரநாராயணரை உள்ளே வச்சுட்டா. விப்ரநாராயணர் தலை குனிஞ்சு நின்னார். இந்த நிலமையில் இருந்தோம், இந்த நிலைமைக்கு வந்துட்டோம், மச்சே அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படி கூணி குறுகி போனார். அப்போ தான் ரங்கான்னு வந்தார். அது வரைக்கும் ரங்கான்னு வரலை, இப்போ வந்துடுத்து. உடனே, ஹே ரங்கா, எவ்வளவு ஆனந்தமாக உனக்கு பூ கட்டி மாலை கட்டின்னு இருந்தேன், எத்தனை நிம்மதியாக, எத்தனை சமாதானமாக, எவ்வளவு ஆனந்தமாக இருந்தேன். ஹே ரங்கா 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 ரங்கான்னு ஜபிச்சா. தாயார் பதறினா, ரங்கநாயகி, சுவாமி பக்தனை நம்ம பக்கம் அழைச்சிட்டு வரேன்னு இப்படி ஜெயில் பக்கம் அனுப்பிட்டேளு. பகவான் சிரித்தான், எல்லாம் நல்லது தான் பண்ணிட்டுருக்கேன், நீ தைரியமாக இரு, நம்ம பக்தன் நம்ம இடத்துல வந்துட்டுருக்கான் அப்படின்ட்டார். ஆச்சரியமாக ராஜாவுக்கு சொப்பனத்தில் ரங்கன் காட்சி கொடுத்தான். என் வட்டியில் நான் யாருக்கு வேணால் கொடுப்பேனே, நீ யார் கேட்கறதுக்கு அப்படின்னார். ராஜாவுக்கு ஒன்றும் பிள்ளவனும் பக்தன் தான். அப்போ பகவான் எல்லா விஷயத்தையும் சொல்லி, என் விப்ரநாராயண சந்தோஷத்துக்காக நானே பொன் வட்டியில் கொண்டு போய் அவருடைய வேலைக்காரனாக கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்ட்டார். பகவான் சொன்னால், அவரை விடுதலை பண்ணிடு, அவகிட்டே இந்த அபராத தொகையாக வாங்கினியே அந்த பணத்தையும் அவகிட்டையே கொடுத்துடு அப்படின்னு சொல்ல, ராஜா ஓடி வந்து விப்ரநாராயணர் காலில் வந்து விழுந்து விஷயத்தெல்லாம் சொன்ன உடனேயே கதறினார் விப்ரநாராயணன். ஓடி போய் ரங்கநாதன் சந்நிதியில் விழுந்தார். ரங்கா, ஐயோ இப்படி பண்ணிட்டேனேப்பா, ஒன்று போய் இப்படி பண்ணிட்டேனே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, சர்வலோக ரக்ஷகா, சர்வலோக சரண்யா, பெரிய பெருமாளே, ராமனே ஆராதனை பண்ண பெருமாளே, தோளாத தனி வீரன் தொழுத கோயில் பெருமாளே, ஹே ரங்கா ரங்கா ரங்கா, இஷ்வாகு குலதனமே, பிரம்மன் ஆராதிச்ச பிரபுவே, தசரதன் பூஜை பண்ண பிரபுவே, ஒன்ன போய் இப்படி பண்ணிட்டேனேடான்னு கதறினார். பகவான் பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்தான். எல்லாம் நீ என்னிடத்துல வரத்துக்காக நான் பண்ணலையே, கவலையே படாத, இனிமேல் நீ பாட்டுக்கு பக்தி பண்ணி என்னுடைய கைங்கரியம் பண்ணிடுவான்னு உத்தரவு கொடுத்தான். விப்ரநாராயண பார்த்தா, பெரிய குளத்தில் பிறந்தேன்ற திமிரு அகம்பாவம் கர்வத்தினால தான் அப்படி ஆயிட்டேன், இனிமேல் எனக்கு இந்த குலகர்வம் வித்யா கர்வம் தனகர்வமே வேண்டாம், பக்தர்களுடைய பாததூளியா பக்தாங்கிரி ரேணுவா இருந்தா போதும்னுட்டு சொல்லிட்டார். அண்ணிலேருந்து தான் அவருக்கு தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார். பக்தாங்கிரி ரேணுனா தொண்டர் அடிப்பொடி, பக்தர்களுடைய பாததூளி அப்படின்னு பெயர். அந்த பகவானுடைய கிருப்பையில் கதறி அழுது திரும்பியும் கைங்கரியம் பண்ண ஆரம்பித்தார். தேவதேவியும் தன் தவறை உணர்ந்து உண்மையாகவே கைங்கரியம் பண்ண ஆரம்பித்தார். அப்போ தொண்டடிப்படி ஆழ்வார் ரெண்டு திவ்ய பிரபந்தங்கள் அழகாக பெருமாளு பக்கத்தில் எழுதினார். ரங்கனத்தவர் யாரையும் பாடமாட்டேன்னு சொல்லி, காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து, நாவலிட்டு உழிதறிகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே, மூவுலகு உண்டு உமிழ்ந்த முதல்வர், நின் நாமம் கற்ற ஆவலிப்படமை கண்டாய் அரங்கமா நகருளானே. ரங்கா, ஒன்றும் கவலை கிடையாது, கலியுகமாக இருந்தாலும் யமதர்மராஜா தலையில் கால் வச்சு மோட்சத்துக்கு வந்துடுவேன், உனக்கு எங்கேருந்து அவ்வளோ திமிரு வந்தது, ரங்கான்னு உன் நாமத்தை கத்துண்ட திமிரு தான் அப்படின்னு சொன்ன ஒரு ஆழ்வார். திருமாலை 45 பாசுரம் பகவன் நாம சங்கீர்த்தனத்தை அள்ளி தெளிச்சிருப்பார். ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா ரங்க மகாத்மியம், எல்லா பாசனும் எல்லாருக்கும் தெரியாது, ஆனால் சில பாசனங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். முக்கியமாக, பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரியேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. ரங்கா, எனக்கு மோட்சம்லாம் வேண்டாம்ப்பா, இங்கே இருந்துண்டு உன்னுடைய விதவிதமான நாமத்தை சொல்கிற இச்சுவை தான் வசத்தி, வேற எதுவும் வேண்டான்னு சொன்ன ஆழ்வார். சரியா, வேதநூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கிப் போகும் நின்றதில் 15 பேதை பாலகண்ணதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான் நகருளானே. மனுஷா 100 வருஷம் வாழ்ந்தான்னா பாதி தூக்கத்தில் போகிறது, சின்ன வயசில் ஒரு 10-15 வருஷம் போயிடுறது, மீதி 35 வருஷத்தில் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன்னு சொன்ன ஆழ்வார். ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலைகணம்மா அரங்கமா நகருளானே. ஏ பிரபு, பெருசா கைங்கரிய மன்றத்துக்கான ஒரு அந்த வம்சத்திலேயே நான் பிறக்கலை. ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை. யார் பந்துக்கள் இல்லைப்பா. ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை. பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி. உன் திருவடியை விட்டா எனக்கு வேற ஒரு கதி இல்லை. காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கழகன் அம்மா அரங்கமான் நகருளானே. ரங்கா, என்னை யார் இருப்பா காப்பாற்ற முடியும்? ஒன்ன விட்டா இந்த நீசனை காப்பாத்துறதுக்கு யார் இருப்பா இருக்கா? மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை. சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி விழிவன் வாழா. புணத்துழாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கா. எனக்கு இனி கதியன் சொல்லாய் என்னை ஆளுடைய கோவே. அப்பா, மனசுல தூய்மை இல்லப்பா, வாயில நல்ல வார்த்தை இல்லப்பா, கோபம் வந்தா என்னென்னமோ பேசுறேன்டா. புணத்துழாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கா. துளசி மாலையை போட்டுண்டு காவேரி நதிக்கடல படுத்துருக்க திருவரங்கா, எனக்கு இனி கதி என் சொல்லாய். எனக்கு என்னப்பா கதி? உன்னை விட்டா வேற யார் கதி? என்னை ஆளுடைய கோவேன்னு புலம்பின ஒரு ஆழ்வார். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்த அரவணை துயிலமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. குடதிசை அப்படின்னா சூரிய அஸ்தமனமாகிற திசை. குணதிசைனா சூரியன் உதிக்கிற கிழக்கு. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி மேற்கு பக்கம் தலையை வச்சுண்டு கிழக்கு பக்கம் காலை நீட்டிண்டு குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி வடக்கு திசைக்கு தன்னுடைய பின்னழக காட்டிண்டு தென் திசை இலங்கை நோக்கி விபீஷணனுக்காக லங்கைய பார்த்துண்டு படுத்துருக்கிற கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு. அழகான கடல் போன வண்ணம் உடைய என் பிரபு அந்த பாம்பு படுக்கையில படுத்துருக்கிறத பார்த்து கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. என் உடம்பெல்லாம் உருகிறதே, என்ன பண்ணுவேன்? ரங்கா 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 ரங்கா. அப்பேர் பற்ற ரங்கனை நினைச்சு நினைச்சு உருகி திருமாலைன்னு பிரபந்தத்தை பாடினார். திருமாலை அறியாதார் திருமாலை அறியார் அப்படின்றார். தொண்டடிப்படியாழ்வாருடைய திருமாலை திவ்ய பிரபந்தத்தை தெரிஞ்சுக்கலன்னா திருமால்னு சொல்லும்படியான பெருமாளை புரிஞ்சுக்க முடியாதுன்னு தெரியவா தீர்மானம் பண்ணிட்டா. திருமாலை பாடினாரா? அதுக்கப்புறம் திருப்பள்ளி எழுச்சி. அப்பா, இன்னைக்கும் ஸ்ரீரங்கம் கோவிலில் வெடியற காலம்பரை வீணையை வாசிண்டு இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடுவார். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கணையிருள்ள கன்றது காலையும் பொழுதாய் மதுவிரிந்தொழுகின மாமலர் எல்லாம். ரொம்ப அழகா இருக்கும். தமிழ் சுப்பிரபாதம் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ஸ்ரீரங்கநாதன் சுப்பிரபாதம் அப்படின்றது விஸ்வாமித்திர ஆரம்பிச்சார். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படின்னு ஆரம்பிச்சார். ஒன்னும் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸான சுப்பிரபாதம்னா திருப்பள்ளி எழுச்சி. அவர் பள்ளி உணர்த்தல்னு பேர். எழுந்துக்கோப்பா, பள்ளி படுத்தா படுத்துக்கிறது அர்த்தம். அழகா பள்ளி படுத்துருக்காருன்னு சுவாமி அவர் எழுப்புறாராம். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கணையுருள் அகன்றது காலயம் பொழுதார். ரொம்ப அழகா இருக்கும். தேவர்கள்லாம் வந்திருக்காடா. எழுந்துரு ரங்கா, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. நீ எழுந்து அனுகிரகம் பண்ண வேண்டாமாடா ரங்கான்னு திருப்பள்ளி எழுச்சி பாடினார். திருமாலை 45 பாசம், திருப்பள்ளி எழுச்சி 10 பாசனம். அப்பா, பெண் பிள்ளை இதை பிடிச்சுட்டா. திருமாலை பாசுரமும் பாடினாரா? டெய்லி மாலையும் கட்டி போட்டாரா? இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி புடியாரை போலே. இரு அப்படின்னா பெருமை பொருந்தியன்னு அர்த்தம் உண்டு. பெருமை பொருந்திய திருமாலைன்ற திவ்ய பிரபந்தத்தை சொன்னேனோ அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டி பூமாலையும் கட்டி ஆண்டாள் மாதிரி பாமாலையும் கொடுத்தனால இருமாலை, இரண்டு மாலை, இருமாலை அப்படின்றார். இருமன்னரை பெற்றேனோ வால்மீகரை போல, இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியாழ்வார் போல. இவள் ரெண்டுன்னு வந்தா எவ்வளவு விஷயங்களுக்கு பார்த்தாளா? இருமாலை, இருமன்னரை, இரண்டு. ஒவ்வொரு நம்பருக்குமே ஒரு மகாத்மியத்தை சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை உண்டு. ஒன்றுலேருந்து கோடி வரைக்கும் நம்பர் ஒவ்வொன்றுத்துக்காக சொல்லிட்டு போகணும். ஒரு கோடியே தாண்டும், 33 சொல்லியாச்சுன்னா 30 கோடி தேவர்கள் அப்படி வந்துடும். 1000 விஷ்ணு சகஸ்ரநாமம், 4000 திவ்ய பிரபந்தம், 108 அப்படின்னா 108 திவ்ய தேசம், 700 பகவத்கீதா ஸ்லோகம், 18000 பாகவத ஸ்லோகம், 24000 ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகம், 24 காயத்ரி மந்திரம், 32 அக்ஷரம்னா ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரேன் மகாமந்திரம், 2 அப்படின்னா ராமா கிருஷ்ணா இதெல்லாமே 2 நாமம் தான், 2 எழுத்து தான். அப்போ இந்த மாதிரி நிறைய அனுபவிக்கணும். பெண்பிள்ளை சொல்கிறார், 2 மாலையை கொடுத்துட்டாரே தொண்டடி பொடியாழ்வார், எல்லாம் ஒழுங்காக இருந்து வீணா போய் திரும்பி ஜெயிச்ச ஒரு ஆழ்வார். அதாவது வாழ்க்கையில் வா உருப்பட மாட்டான், இவன் எப்படி இருந்தவா தெரியுமா, அப்படி வீணா போயிட்டான்னு சொல்லாதீங்க. பகவான் நினச்சா நடக்கும், பகவான் நினைப்பான், யாரையுமே பகவான் அப்படி விட்டதே கிடையாது. எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறவன் தானே ரங்கநாதன். ரங்கநாதனுடைய கருணையின் எல்லை தான் தொண்டரடி பொடியாழ்வாருடைய சரித்திரம், ஆச்சரியமான சரித்திரம், விசேஷமான சரித்திரம் தொண்டரடி பொடியாழ்வார் சரித்திரம். இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியாழ்வாரைப் போலே, பெருமை பொருந்திய மாலையே குடுதுடேனே தொண்டடி பொடியாழ்வார் மாதிரி இல்லையே, அடியாள் மொசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, சுவாமி நான் என்ன தொண்டடி பொடியாழ்வாரா, டெய்லி நான் என்ன வைத்தமானது பெருமாளுக்கு மாலை கட்டி போட்டேனா, இல்லாட்டி ஆழ்வாருடைய பிரபந்தத்தில் நான் எழுத வேண்டாம், அட்லீஸ்ட் நம்மாழ்வார் சொன்ன உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே, கண்கள் நீர் மல்கி மண்ணினுள்ளவன் சீர்வளம் மிக்கவனூர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே அப்படின்னு கூட நான் ஜபிக்கிறது இல்லையே சுவாமி, நீங்களானா என்ன போய் எதுக்குடி பொண்ணே ஊரை விட்டு போறேன்னு கேட்குறேன். தொண்டடி பொடியாளர் ஸ்ரீரங்கத்தை விட்டு போயிருந்தாருன்னா இந்த மாலையெல்லாம் கிடச்சிருக்காது. நான் முசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்னன்னு பெண்பிள்ளை சொல்லிட்டார். இதவள் சொன்னது யதிராஜர் ராமானுஜரிடத்தில். ரங்கன் இந்த யதிராஜர் வரதராஜனிடத்துலேருந்து வாங்கின்றதே பெரிய அழகு. ரங்கராஜன் தூது அனுப்புகிறார் வரதராஜன் கிட்ட, ராமானுஜனை எனக்கு அனுப்பி வையும் அப்படின்னு. வரதராஜன் சொல்லிட்டார், காஞ்சி வரதராஜ பெருமாள் சொல்லிட்டார், என்ன வந்தாலும் சரி தன் பிள்ளை யாரா வெள்ள அனுப்புவாளா, அதனால் நம் ராமானுஜனை தரமாட்டோம் அப்படின்னு விட்டார். அப்போ ஸ்ரீரங்கநாதன் தன்னுடைய பக்தர்களெல்லாம் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுறார், ராமானுஜனை எப்படியாவது வரதராஜனிடத்துலேருந்து வாங்கிட்டு வரணும், வரதராஜன் எதுக்கு மயங்குவார் அப்படின்னு கேட்டார். அப்போ பெரியவாள்லாம் சொன்னால் வரதராஜன் பாட்டுக்கு மயங்குவார் அப்படின்னு விட்டார். உடனேயே ஜோரா திருவரங்கப் பெருமாளரையர பகவான் நியமிக்கிறார், நீர் போய் வரதராஜனை பாடி உகப்பிச்சு ராமானுஜன் அழிச்சுண்டு வாரும் அப்படின்னு விட்டார். திருவரங்க பெருமாளரையரும் வந்தார், காஞ்சி வரதன் முன்னாடி போய் நின்னார், அழகாக பிரபந்தம் எல்லாம் பாடினார். எல்லாம் பாடினாரா, பாடி முடித்த உடனேயே வரதராஜன் அவருக்கு அழகாக மாலை பரிவட்டம் என்னமோலாம் கொடுத்தார். உடனே திருவரங்க பெருமாளரையர் சொன்னார், வரதா இன்னும் நான் பாடினது உமக்கு திருப்தி ஆகலேன்னு தெரிஞ்சது அப்படின்னார். வரதன் சொன்னார், திருப்தி ஆனதுனாலே தானே மாலை பரிவட்டம் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னார். அப்போ அடையர் சொன்னார், இல்லை ராஜன் ஒருவன் திருப்தி அடைஞ்சான் அப்படின்னா என்ன வேணும்னு கேட்டு கொடுப்பான், திருப்தி அடையலை என்ன தான் எதையோ ஒன்றத்தை கொடுப்பான், தேவரி இன்னும் திருப்தி அடையலை அப்படின்னு விட்டார். இன்னும் பாடுறேன் கேளும்னு சொல்லி அழகாக திருப்பாவை பாடினார் திருவரங்கத்து பெருமாள் அடையர். உடனேயே ரங்கன் அழகா வரதராஜன் தன்னை மறந்து போய் என்னையும் பெருந்தேவி தாயாரையும் தவிர எதை கேட்டாலும் தருவோம்னு சொல்ல, உடனே திருவரங்க பெருமாளர் ராமானுஜர் கையை பிடிச்சிண்டு இந்த ராமானுஜனை எமக்கு தாரும்னு கேட்க, ஐயோ தோற்றேனேன்னு சொல்லி வேற வழியில்லாம வரதராஜன் ராமானுஜனை கொடுக்க, அப்படி கவர்ந்தவன் இந்த ரங்கன். ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து காவேரியில் குளிச்சுட்டு ரங்கநாதனை சேவிக்க வந்து நின்னவண்ண, இனிமேல் என்னுடைய நித்திய விபூதி லீலா விபூதிக்கு நீரே உடையவர் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக உடையவர்னு ஒரு திருநாமத்தை ஜம்முன்னு ராமானுஜருக்கு கொடுத்தவன் அந்த ரங்கன். அந்த ரங்கனுடைய ஸ்ரீரங்கத்திலே தான் சுவாமி ராமானுஜர் அவ்வளவழகா பெரிய புரட்சி எல்லாம் பண்ணார். ரங்கராஜனுக்கு அத்தனை பிரியம் அந்த ராமானுஜன். அந்த ராமானுஜன் இடத்துல இந்த பெண் பிள்ளை சொல்றாள், இரு மாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியாரை போலே அப்படின்னு ஆச்சரியமா சொன்னாள். அப்ப எவ்வளவு வசத்தியா அனுபவிச்சு பாடுறாள்னு பார்த்துக்கோங்கோ இந்த பெண் பிள்ளை, அவ்வளவு சிரேஷ்டம். இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியாரை போலே அப்படின்னு சொல்லிட்டாள். அப்ப இனிமேல் எங்கேயாவது மாலையை பார்த்தாலே தொண்டரடி பொடி ஆழ்வார் ஞாபகம் வரணும். யாராவது பெண்ணாசையினால வீணா போயிட்டான்னா ஆச்சரியமா ஆச்சரியமா அதி விசேஷமா ஜோரா தொண்டடி புடியாழ்வார் மாதிரி இவரும் நல்ல கதி அடையணும், பகவத் பக்தியில தலைக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கோங்க. ரங்கன் எப்பேற்பட்டவன்னு பார்த்துக்கோங்க. ரங்க பக்தி வீண் போகாது. ரங்கா ரங்கா ரங்கா, இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியாழ்வாரை போலே, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ இதரைப் போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியைப் போலே, பிணவிழுப்பி விட்டேனோ தொண்டைமானைப் போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனைப் போலே, தாய்கோளம் செய்தேனோ அனசூயையைப் போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனைப் போலே, மூன்றெழுத்து சொன்னேனோ சத்ரபந்துவைப் போலே, முதலடியை பெற்றேனோ அகலிகையைப் போலே, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளைப் போலே, எம்பெருமான் என்றேனோ பட்டர்பிரானைப் போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வாரைப் போலே, அவன் சிறியனென்றேனோ ஆழ்வாரைப் போலே, ஏதேனும் என்றேனோ குலசேகரரைப் போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனைப் போலே, அடையாளம் சொன்னேனோ கபந்தனைப் போலே, அந்தரங்கம் சொன்னேனோ திரிஜடையைப் போலே, அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதிரியைப் போலே, அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரைப் போலே, தேவு மற்றறியேனோ மதுரகவியாரைப் போலே, தெய்வத்தை பெற்றேனோ தேவகியைப் போலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரைப் போலே, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையைப் போலே, அணுயாத்திரை செய்தேனோ அணிலங்களைப் போலே, அவல் பொறியை ஈந்தேனோ குச்சேலரைப் போலே, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரைப் போலே, புக்கேனோ சஞ்சயனைப் போலே, தால் பெற்றேனோ ஜனகரைப் போலே, கடித்தவனை கண்டேனோ திருமங்கையாரைப் போலே, முதலானது ஆனேனோ அனந்தாழ்வான் போலே, கொண்டு தெரிந்தேனோ திருவடியைப் போலே, இழைப்பவிடாய் தீர்த்தேனோ நம்பாடுவானைப் போலே, இடைக்கழியில் கண்டேனோ ஆழ்வார்களைப் போலே, இருமன்னரை பெற்றேனோ வால்மீகரைப் போலே, இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியாழ்வாரைப் போலே. ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய். ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு. ஜெய் போலோ திருக்கோளூர் மதுரகவியாழ்வாருக்கு. ஜெய் போலோ தாமிரபரணி மாதாக்கு. ஜெய் போலோ யதிராஜர் சுவாமி ராமானுஜமூர்த்திக்கு. ஜெய் போலோ ஸ்ரீரங்கநாயகிக்கு. ஜெய் போலோ ஸ்ரீரங்கநாதுக்கு. ஜெய் போலோ காவேரி மாதாக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.